ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। Shri Vishnu Sahasranama. The next name is a name that has already been included, already been mentioned.
Adutha peyaranadu erkanave kurippidapatta oru peyaragum.
I've already said today that this is a very important name, and I'm going to say it again now. This is a very important name.
நான் இன்றைக்கு ஏற்கனவே ஒரு பெயரை பெயர்களை குறிப்பிடும்போது இது மிகவும் முக்கியமான பெயர் என்று சொன்னேன்.
Practically,
மீண்டும் அதே விஷயத்தை நான் திருப்பி சொல்கிறேன்.
Practically, the whole understanding of Krishna consciousness rests on understanding this name.
உண்மையில கிருஷ்ணனுடைய எல்லா புரிந்துணர்வுமே இந்த பெயரின் பொருளை புரிந்து கொள்வதில் தான் அமைந்திருக்கிறது.
It's a very common word.
இது மிகவும் சகஜமான ஒரு பெயர்.
The word is Purusha.
Vaarthai enna appadina Purusha.
That's in your language also, Tamil, we say Purusha. Purusha means a person, and particularly a male person.
Purusha appadina oru nabarn artham, adhu kurippaga aan maganai kuri aanai kurikkudiyadhu.
So we may wonder, well, it's a very common word, so why is it so important?
Neenga nenaikkala இது சாதாரண ஒரு பெயர், இதுல என்ன விசேஷமானது இருக்குன்னு?
For two reasons.
ரெண்டு காரணங்கள் இருக்கு இதுல.
One reason is that it establishes that the Supreme is a person.
ஒரு காரணம் என்ன அப்படினா, இங்க முழுந்தர் கடவுள் ஒரு நபர் அப்படிங்கிறது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது.
Not impersonal.
அவர் அருவமானவர் அல்ல.
The widespread fallacy of considering the Supreme to be impersonal is refuted in as much as here we have the name of the Supreme as Purusha.
முழுமுதல் கடவுள் அதாவது பரம்பொருள் அப்படிங்கிறது அருவமானது என்கின்ற ஒரு கருத்தானது இங்க புருஷ அப்படிங்கிற
Of course, the impersonalists who are very expert at word jugglery, word jugglery means to play around with words to make something which is untrue seem true. So they will say, well, this means that actually the Supreme manifests as a person, although actually the Supreme is ultimately impersonal. Srila Prabhupada's general response to this kind of theory is kick them in the face with boots.
இந்த மாதிரியான கொள்கைகளை கொண்டு வர்றவங்க கிட்ட ஸ்ரீல பிரபுபாதர் பொதுவா எப்படி அவர் பதிலளிப்பார் அப்படின்னா, பூட்ஸ் வச்சு அவன் முகத்துல எரிய உதைக்கணும்.
Which might not seem to be very saintly.
அதை கேட்கறதுக்கு ஒரு சாதியுடைய காரிய மாதிரி தோன்றாமல் இருக்கலாம்.
We don't give a damn about your so-called saintliness.
ஆனா உங்களுடைய சாதனை எப்படி இருக்குங்கறத உங்களுடைய கருத்து மேல நாங்க பொருட்படுத்துறது கிடையாது.
You can be a very nice, gentle, saintly person holding a flower and smiling.
நீங்க ஒரு நல்ல கண்ணியமானவராக இருந்து ஒரு கையில பூவை வச்சுக்கிட்டு முகத்துல புன்னகை பூத்தவராக இருக்கலாம்.
Talking of love and peace and compassion.
அன்பு அமைதி கருணை அப்படின்னு சொல்லி பேசலாம்.
But if you don't accept Krishna as the Supreme Personality of Godhead, then you are a first class candidate for having your face kicked with boots. Simply cheating people with your so-called saintliness. Srila Prabhupada got his certificate from his guru. Please get some water for this person here, not the supreme person, but person. We're all personal. So he got the certificate of acceptance when Srila Prabhupada made a poem in which he included the stanza.
Srila Prabhupada oru kavithai ezhundar, adhula avar oru vakiyai inaithirundar.
Absolute is sentient, thou hast proved, impersonal calamity thou hast removed.
Parambarul appadi parambarul endru oru nabar adhu inge nilainaattapattirukkirathu aruvavadam engindra oru mosamana nilaiyanadhu agattapattu vittathu.
So this point is to be understood.
Indha karuthu naam purindhu kolla vendiyadhaagum.
The supreme is personal.
Parambarul oru nabar.
Personal, personal, personal.
Avar nabar, nabar, nabar.
And to try and get around it by saying that the supreme manifests as a person is simply rascaldom.
Parambarul oru nabaraga thottamalikkirar appdin solradhu adu ayogyathanathinudaiya oru thanmayagum.
So that's the first important point, to understand Krishna is the Supreme Person.
Krishna oru uyarna nabar appingiradhu purindhu kolradhu mudhal mukkiyamana kartham.
Could have brought something, a glass also. Next time you could bring a glass. We are also persons. Now this might not sound like a very advanced lesson. It's something which we accept axiomatically. Even the young children, without going to school, they can understand, I am a person. But if you get into the clutches of these word jugglers, they'll try to convince you that you're not a person. And that actually no one is a person. There are two prominent kinds of people who say that actually there's no such thing as personality. One class is the Mayavadis, and for purposes of this discussion we can group in with them the Shunyavadis. Who say that all manifestation of personality is simply an illusion. They say everything is an illusion. They say Krishna is also an illusion. So, again, kick them in the face with boots. Excellent preaching technique. There's another class who deny any personality, they are utter materialists. They say, well, everything is chemicals. So, all the bodies are also chemicals. So, there aren't really any persons, they're just different combination of chemicals, that's all. So these are all people who appear to be very highly learned, but they don't even have any basic common sense. They can't even understand what a child can understand, that we are persons. We are all persons and the Supreme is a person. That doesn't mean that he is a person in exactly the same way that we are. He is a person. And he's a male. So this is another it's a crucial point to understand. Mukhyamana and crucial, this means the same thing. Crucial means essential. Avasyamana. That'll be better. Apariharya. Do you have any word like that? Apariharya. Purusha means male, means enjoyer.
Purusha abhina an abhina anubhavipalan.
And there is prakriti, which means female, which means enjoyed. So that name was just there, Shaktimatam Sreshtaha, the best of those who have energies. Actually, in what is improperly called Hindu mythology, all the gods have their shaktis.
Shiva Shakti.
That means Shiva and Parvati.
Shiva Shakti abringadhu Shivanayum Parvathiyum kurikkudiyadhu.
Then there is Indra and Sachi.
Appuram Indran Sachi.
Chandra and Raka. Then we have Ganesh with Riddhi and Siddhi.
Ganesh, Riddhi Yodin, Siddhi Yodin irukkar.
And there's Lakshmi Narayana.
Appro Lakshmi Narayana irukkar.
Sita Rama. And Radha Krishna. So, among all the Shaktis, Radha is the best, and therefore Krishna is the best of those who possess Shaktis. Sometimes in Bengal we meet these tantrics or bowels, and they refer to their wife as their Shakti. Kama Shakti. You don't know if they're wives or whatever they are, but anyway, they're female companion at the present time. So Shakti, Shaktiman, another way of saying this is Prakriti and Purusha.
சக்தி சக்திமான் அப்படிங்கறத சொல்றதுக்கு மற்றொரு விதத்துல சொல்லணும்னா பிரகிருதி புருஷன் சொல்லலாம்.
Which this topic is particularly covered in the Bhagavad Gita. In which chapter anyone can say? Number of the chapter.
இந்த விஷயமானது பகவத் கீதையில ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க சொல்லப்பட்டிருக்கு? யாரால அது சொல்ல முடியும்? எந்த அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு?
Anyone knows? Not 15. 13. 13. Nature, the enjoyer and consciousness, Srila Prabhupada translates, he gives that title. Nature means Prakriti, the enjoyer means Purusha and consciousness. He gives the title to this chapter. Prakritiṃ Purushaṃ caiva vidhyanādi ubhāvubhau. So Krishna starts the discussion by saying that you should understand that they are both eternal.
They're
beginningless. Now, this is very important in as much as this gives a definition of Purusha and Prakriti, which is quite different from that of the atheistic Sankhya school.
புருஷ பிரகிருதி அப்படிங்கிறது கொடுக்கப்படக்கூடிய விளக்கமானது நாஸ்திக தன்மை வாய்ந்த சாங்கியர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது.
The atheistic Sankhya school, which is no longer extant in anywhere, but which was very influential, it all rests on their propositions concerning Purusha and Prakriti.
நாஸ்திகமான சாங்கிய தத்துவம் இன்னைக்கு அது எங்க இருக்கிற மாதிரி தெரியல. அவர்களுடைய மொத்த கருத்துமே புருஷ பிரகிருதி அதை சார்ந்துதான் அமைந்திருக்கிறது.
Purusha is, sorry, Prakriti is nature and is active.
Prakriti அப்படின்னா இயற்கை, அது செயல்படக்கூடியதாக உள்ளது.
According to them.
அவர்களை பொறுத்த வரைக்கும்.
And according to them, Purusha is inactive consciousness.
அவர்களை பொறுத்த வரைக்கும் புருஷ அப்படி புருஷர் செயல்படாதவர் உணர்வுடையவர்னு சொல்றாங்க.
And according to them, when you balance out the two, you get liberation. It's a very strange idea.
உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டையும் நீங்க சமப்படுத்தினீங்க அப்படின்னா அப்ப நீங்க முக்தி அடைவீங்க.
But the understanding that Krishna gives is completely different. That Purusha means, well, there are two grades of Purusha. There is the Jivas and himself, the Supreme Lord. That comes in the 15th chapter, Purushottama Yoga. There are two classes of being. The conditioned and the unconditioned, and beyond them is the Purushottam, the one who is above them all, himself.
Krishna Purusha appingirukkar rendu vidamana purusharai sutti kaatra ondru jeevane purusharagum eduthirukkar mattrondru thannai adhaav paramaatmave avar anga purushottamaraga miga uyarndhavaraga eduthirukkar adu 15th adhyayathula purushottamagathula solrar.
In Bhagavad Gita, Krishna, he gives very definite, clear refutations of all wrong philosophies and establishes the actual reality.
Bhagavad Gita, Krishna, ella vidamana thavarana tattvangalaiyum muriyedikkukkuya vidathila telivana tattvathai migavum alagana vidathila eduthurikkirar.
In Bhagavad Gita also, Arjuna addresses Krishna, Purushaṃ śāśvataṃ divyam.
Bhagavad Gita in Arjuna, Krishna rai, Purushaṃ śāśvataṃ divyam, avrina alaikindraṃ.
Prior to that, Krishna, speaking in the third person about himself, states, Purushaṃ paramaṃ divyam yāti pārthānu cintayan. You should always, Partha, Arjuna, you should always meditate upon that supreme, divine person.
Arjuna ipadi Krishnare paaraatadarku munbaga vera oru idathila Krishna thannai patri kurippidum bodhu oru moondravathu avaraga kurippittu andha திவ்யமான புருஷரின் மீது நீ தியானத்தை செலுத்த வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகிறார்.
So this in both ways this is of monument, this name is of monumental importance.
ரெண்டு விதத்துல பார்த்தாலும் இந்த பெயரானது மிகவும் மிக குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியத்துவம்.
Anyway, monument, it's idiomatic English term, you could say adhikamana, something like that. Very important, highly important. This name, although the comment, I don't see the commentators here have done so, but it could also be combined with the previous name, and therefore thereby you get Vaikuntha Purusha.
In the pairing, இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெயரோடையும் சேர்த்து விளக்கம் அளிக்கலாம். அது மாதிரி விளக்க உரையாளர்கள் கொடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல எனக்கு, இருந்தாலும் அப்படி விளக்கம் கொடுக்கலாம். அதன் மூலமாக நம்ம வைகுண்ட புருஷர் என்ற பெயரை அடையலாம்.
Which means the supreme enjoyer in the spiritual world.
அதனுடைய பொருளானது ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய பரம அனுபவிப்பாளர் எடுக்கலாம்.
Which is also very important.
அதுவும் மிக முக்கியமான பெயராகிறது.
Because the endeavor of all, or the aim of many so-called religionists is to go to heaven or to the spiritual world, but they're not very much interested in God, they just want to enjoy themselves there. Their idea is that if you worship God, you can go to heaven and then you enjoy yourself there.
அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, நீ கடவுளை வழிபட்ட அப்படின்னா நீ சொர்க்கத்துக்கு போறான், அங்க புண்ணிய நீ அனுபவி, நீ அங்க அனுபவிப்பான்.
And God's up there somewhere also.
அங்க கடவுள் எங்கே இருக்கிறார்?
So time to time when you're up there you can say salam to God, and the rest of the rest of the time you can enjoy yourself.
அங்க நீ இருக்கும்போது அப்பப்ப கடவுள பாக்கும்போது சலாம் வச்சிட்டு மிச்ச நேரத்துல நீ ஒன்ன அனுபவிச்சுட்டு வரலாம்.
Or there are people who are very busy trying to make this world just like the kingdom of God.
இல்லனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா, கடவுளுடைய உலகம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த உலகத்தை மாற்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான்.
We have to feed the poor.
நம்ம ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும்.
Send the children to school.
குழந்தைகளை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்.
So they can get a job in a big factory which just closes down.
அது மூலமா அவங்க ஒரு பெரிய தொழிற்சாலையில வேலை கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த தொழிற்சாலைக்குள்ள இழுத்து மூடுறாங்க.
Right, just here, so all of a sudden this Nokia company, 30,000 people all of a sudden, I'm working for a multinational company. Oh! I worked hard. I went to school. I got my degrees. Now I'm working for an hour. Now I don't have a job. All of a sudden.
நான் சொல்லிவிட்டு கேள்விப்பட்டேன், நோக்கியா கம்பெனி 30,000 வேலை ஆட்களோட இருந்தது இழுத்து மூடிட்டாங்க. அது வேலை செய்யும் போது கஷ்டப்பட்டு படிச்சேன், கஷ்டப்பட்டு வேலை கிடைச்சது. நான் ஒரு பெரிய பல நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனில நான் வேலை செய்யறேன், ஆனா எனக்கு வேலை தான் இப்ப போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன்.
Never, don't worry, the government will do something. They'll give you, or the Christians, you can become a Christian and you get a free chicken every Sunday. Don't worry, we're working it out. Something went wrong? Okay, we'll adjust it. Adjust this way, that way. We're always adjusting, but in the meantime, we don't get the kingdom of God because this world is meant as a place of suffering. So we have to understand this place is meant for suffering. It's the material world. And by this place, I don't mean Chennai in particular. The whole material world.
இந்த இடமானது துன்பத்திற்கான இடம் அப்படிங்கறத நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடம் நான் சொல்லும் போது இந்த சென்னையை நான் குறிப்பிட்டு சொல்லல, மொத்த
or MN Naga, sorry I forgot, we're not quite in Chennai, just
நான் இல்ல MN Naga குறிப்பிட்டு நான் சொல்லல, ஏன்னா நம்ம சென்னையில இருந்து கொஞ்சம் ஓரமா ஓடி இருக்கோம்.
The whole material world is a place of suffering, so there is a spiritual world. But we shouldn't think, let me go to the spiritual world and I'll enjoy myself there. We will be superlatively happy there, no doubt.
அங்க எண்ணி பார்க்க முடியாத அளவுல மிக உயர்ந்த நிலையில மகிழ்ச்சியோட நம்ம இருப்போம், அதுல எந்த சந்தேகமும் இல்ல.
But the happiness is based on Krishna's happiness.
ஆனா அங்க இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அந்த கிருஷ்ணருடைய மகிழ்ச்சியை சார்ந்ததாகும்.
If we think, let me be happy and Krishna's there also, then we can't go.
கிருஷ்ணர் அங்க இருக்கிறார், நானும் அங்க சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளால அங்க போக முடியாது.
We have to put Krishna in the center.
நம்ம கிருஷ்ணரை தான் மையத்துல வைத்தாகணும்.
He is the enjoyer.
அவர் தான் அனுபவிப்பாளர்.
We are meant for serving him.
நாம அவருக்கு சேவை செய்வதற்கானவர்கள்.
We are prakriti. We are all female in relationship to Krishna, who is the supreme male.
நாம எல்லாரும் பிரகிருதி. நாம பரமபுருஷரான அவருடைய அனுபவத்திற்கு அவரால் அனுபவிக்கப்படுவதற்கானவர்கள்.
We are all meant for serving him.
நாம எல்லாரும் அவருக்கு சேவை செய்வதற்கானவர்கள்.
We are meant to act for his satisfaction.
நாம எல்லாரும் அவருடைய திருப்திக்காக செயல்பட வேண்டியவர்கள்.
We may think, okay, let me serve God here, but then I'll go to heaven, then I won't have to bother serving him.
நாம நினைக்கலாம், நான் இங்க கஷ்டப்பட்டு இருக்கேன், அப்படியே நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா அப்ப அதுக்கு நான் கவலைப்பட தேவையில்ல, சந்தோஷமா இருக்கலாம்.
Wrong, wrong, wrong.
தவறு, தவறு, தவறு.
We are eternally his servant. So this idea that, okay, I'll be religious and I'll serve, I'll say my prayers, but then I'll go to heaven and enjoy myself. This is a wrong understanding. Or I'll serve God now, I'll chant Vishnu Sahasranam, then I'll get liberated, then I'll be merged into some impersonal fluff.
இல்ல நாங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லி அதன் மூலமா இறுதியில ஒரு அருவமான ஒன்றினால ஐக்கியமாயிடுவேன் அப்படின்னு நினைச்சோம்னா அதுவும் தவறு.
No, that's all wrong. We're eternal servants of Krishna.
அது எல்லாமே தவறான கருத்துக்கள் தான். நம்ம கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகர்கள் தான் உண்மை.
We are meant for his pleasure, eternally. That is dharma. That's enough.
நாம் எல்லோரும் அவருடைய இன்பத்திற்கானவர்கள், அதுவும் நித்தியமாக, அதுதான் தர்மம்.
So this should be, these basic points we have to understand.
இந்த அடிப்படையான கருத்துகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டியவை.
If we understand that, then everything's perfect.
இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் பக்குவமானதாகும்.
If we don't understand it, then whatever we do is all a failure. So we should seriously consider these points. How many times have you heard Prabhupada say this again and again and again? We are not the enjoyer. We are to be enjoyed by Krishna, who is the supreme enjoyer.
நம்ம அனுபவிப்பாளர்கள் அல்ல, பரம அனுபவிப்பாளரான கிருஷ்ணரால நாம் அனுபவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இந்த கருத்தை ஸ்ரீல பிரபுபாதர் எத்தனையோ தடவை திரும்பி திரும்பி சொல்லி இருக்கிறார்.
So other meanings of the name Purusha.
புருஷா அப்படிங்கிற பெயருக்கான மற்ற அர்த்தங்களை பார்க்கலாம்.
He who purifies.
யாரொருத்தர் தூய்மைப்படுத்துபவரோ அவர்னு சொல்லலாம்.
There are several other meanings which I won't discuss now in detail, because they have been discussed under other names which have the same meaning.
இதே பொருளை கொடுக்கக்கூடிய இதர பெயர்களோடு சேர்த்து நான் இதற்கான அர்த்தங்கள் சில விஷயங்களை விவாதித்திருக்கிறேன், அதனால அதை இப்ப சொல்லவில்லை.
So the purifier, that's already come in the name of Pavan. Then other meanings are one who gives in plenty. That that will come with names like Palaka, maintainer. One who existed before anything else, Anadi. Puriyati iti Purusha, one who completes and fulfills existence everywhere. Without Krishna, everything is incomplete. Everything is empty, actually. We may think, I've made my life successful. But without Krishna, everything is incomplete. So we think that our life, what do we have to do? We have to study, and then get a job, and then get a house, and a family, and bring up your family, and get your children settled, and that's your business done. That's it, isn't it? In India, people think that's what you have to do with your life. So, it's actually a better outlook to life than in the West, where they think that my only goal of life is to enjoy myself as much as I can. And if I get married, it's not that it's not out of a sense of responsibility, but it's just to facilitate my own enjoyment. So if they don't find they're enjoying it, they may think, for 1 or 2 years it was quite good, then I didn't like it, so then we got divorced, and then I married again, I found someone else to enjoy. And if a man thinks it's more enjoyable to marry another man than to marry a woman, then he marries a man. And they'll go to church and get married, man to man marriage. Get the blessings of God. Of course, women have equal rights, so women can also marry women. And if they don't like it, then they get divorced. So it's rather unusual. Asadharmana. But in India, there's the idea still, a lot of people have the idea that, well, you get married, you have children, you look after them, and you see that they're settled, which means they're married and they have a job, and that's it. That's what you've done, your responsibility is complete.
இந்தியாவில் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா பொறுப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. திருமணம் செய்து கொண்டு வேலைக்கு போயிட்டு குழந்தைகளை அவங்க குழந்தைகள் அவங்களுடைய வாழ்க்கையில செட்டில் ஆகுறாங்கன்னு பார்க்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அப்ப அப்ப என்னுடைய கடமை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு
சொல்லுவாங்க. But there's something seriously missing, or some serious factor missing.
ஆனா இதுல ஒரு தீவிரமான ஒரு பின்விளைவு ஒன்று இருக்கின்றது.
Which is
labdhva
su durlabham idam bahu sambhavante manusham arthadam anityam api hadhira turnam yatetana patadanumrityava nishrayasaya vishayakalu sarvatasyat. This human form of life is attained after many, many births.
இந்த மனித பிறவியானது பற்பல பிறவிகளுக்கு பிறகு அடையப்பட்டிருக்கக்கூடியது.
And now we have it.
இப்ப நமக்கு நம்ம கிட்ட அது இருக்கு.
It is very valuable.
இது மிகவும் மகத்துவபூர்ணமானது.
Because it affords the opportunity to get free from repeated birth and death.
ஏன்னா இது நம்ம மீண்டும் மீண்டும் பிறப்பிறப்பிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பை அளிக்கின்றது.
It doesn't last very long.
இது நீண்ட காலம் நிலைத்திருப்பது இல்லை.
The human of today is the dog or cat of tomorrow.
இன்றைக்கு மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் நாளை ஒரு நாயாகவோ பூனையாகவோ இருக்கலாம்.
Unless they take the responsibility of human life very seriously.
மனித பிறவியினுடைய பொறுப்பை தீவிரமாக அவங்க எடுத்துக்கொள்ளவில்லைன்னா அதுதான் விளைவாக அமையும்.
The responsibility is not simply to reproduce some children.
பொறுப்பு அப்படின்னா ஏதோ இன்னும் சில குழந்தைகளை உற்பத்தி பண்றது அப்படிங்கிறது மட்டும் அல்ல.
But the responsibility is to do whatever is required to get free from birth and death.
பொறுப்பு என்ன அப்படின்னா பிறப்பிறப்பிலிருந்து விடுபடுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்யறதுதான்.
Sense gratification is available in every form of life.
உள இன்பம் அப்படிங்கிறது எல்லா விதமான பிறவிகளிலும் கிடைக்கக்கூடியதாகும்.
God realization is only possible in human form of life.
கடவுளை உணர்றது அப்படிங்கிறது மனித பிறவியில மட்டும்தான் கிடைக்கக்கூடியதாகும்.
So without that endeavor for God realization, we may think, yes, I've done my duty, but actually our life is incomplete and imperfect.
கடவுள் உணர்வு அப்படிங்கற அந்த பொறுப்பை நாம எடுத்து செயல்படாம நாம செயல்பட்டுட்டு நான் வாழ்க்கையை பக்குவம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சுட்டோம்னா அது பக்குவமானது கிடையாது.
And even if we don't reproduce and have children, but we seek out Krishna, then our life is complete.
நாம குழந்தைகளை உற்பத்தி பண்ணாம பண்ணாம இருந்தா கூட அந்த நேரத்துல நம்ம கிருஷ்ணரை தஞ்சம் அடைஞ்சோம் அப்படின்னா அப்ப நம்மளுடைய வாழ்க்கை பக்குவமடையாது.
So if we fulfill our material responsibilities perfectly but we don't surrender to Krishna, then it's all ultimately meaningless.
நம்ம நம்மளுடைய பௌதிக கடமைகள் பொறுப்புகள் எல்லாத்தையும் ஒழுங்கா செஞ்சுட்டு ஆனா கிருஷ்ணர் கிட்ட சரணடையல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையானது இறுதியில் பிரயோஜனம் இல்லாததுதான்.
But even if we don't fulfill these material responsibilities but we do surrender to Krishna, then our life is perfect and complete.
ஆனா அதே சமயத்துல நாம இந்த பக்கம் பார்க்கறோம், நம்ம நம்மளுடைய பௌதிக கடமைகளை ஒழுங்கா செய்யாம இருந்து அதே நேரத்துல நம்ம கிருஷ்ணர் கிட்ட சரணடைஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை பக்குவடையதாக.
தியக்த்வா ஸ்வதர்மம் சரணம் புஜம் ஹர பஜந்த பக்வோ தப்பதித்தோ யதி யத்ருக்வவா பத்ரம் அபூதமுஷ்யகிம் கோவார்த்த ஆப்தோ பஜதாம் ஸ்வதர்மதஹ. If one gives up all worldly duties and fully engages in the worship of Krishna but doesn't complete the course in this lifetime, he doesn't lose anything.
ஒருத்தர் உலக காரியங்கள் எல்லாவற்றையும் புறக்கணிச்சுட்டு கிருஷ்ணரை வழிபட்டு கிருஷ்ணர்கிட்ட சரணடைந்தார் அப்படின்னா அவர் கிருஷ்ணருடைய வழிபாட்டுல பக்குவமடையாட்டி கூட அவர் எதையும் இழப்பதில்லை.
But if someone perfectly discharges their material responsibilities but doesn't worship Krishna, he doesn't really gain anything.
ஆனா அதே நேரத்துல யாராவது தங்களுடைய பௌதிக கடமைகளை ஒழுங்காக செய்து அதே நேரத்தில் கிருஷ்ணரை வழிபடல அப்படின்னா அவங்க எந்த ஒரு லாபத்தையும் அடையவில்லைன்னு அர்த்தம்.
So Krishna is the real focus of life, or should be.
இப்படி கிருஷ்ணர் தான் வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும்.
Another meaning given is one who is reclining in this body. One who is reclining, just like the deity in the temple, Shayan, Shayan the Vigraha, Supta Vigraha. Recline, lying down. Puri Shete Iti. Puri Shete Iti Purusha. Puri means a town, a city. It also means the body.
Puri Shete Iti Purusha Sorranga. Adadu Puri Abdingaru Oru Nagaratheyum Kurikkudiyathu Illa Oru Udalaiyum Kurikkudiyathu.
It's used as and just like in Gita, Navadware Pure Dehi. This body is a city of nine gates. So one who lies down in the body is Purusha. So these are different by interpreting the Sanskrit in various ways. We can find various meanings for Purusha. So, the Lord is within the heart of every living being. Ishvara sarva bhutanam hridesh arjuna tishtati. And what's he doing there? Well, from this we can understand he's lying down. He's simply watching, oh, this material life, this foolish jiva, is simply boring. Okay, I'll just lie down. Whenever you want, you can come and the jiva can turn to me and then we can dance and play and sing. In the meantime, Lakshmi is massaging my lotus feet. So these are not simply extrapolations from the Sanskrit. But the commentators who are clearly deeply learned in Shastra, we don't find such scholars nowadays. They have given all different quotes from Shastra to uphold their interpretations. So another interpretation, one who purifies means that he burns away all sins. I can also be understood as he who protects and nourishes. Yeah, so there are names like that. Poshan, Lakshan, these are all names of Vishnu. In fact, every word is a name of Vishnu. Some way it can be understood, because there's nothing separate from him. Then another meaning is one who is the leader, one who is in the front. So that's already covered by names like Nayaka, the leader. It's already there in Vishnu Sahasra now. Discussed. He who gives the results of various activities. Jai Shri Krishna, the Supreme Personality of Godhead. Hare Krishna. All right, I'll finish there now. Yeah, we can take some questions now. You want to say it in Tamil also? There are so many. The question is that, yeah, there's also Rudra Sahasranam. There are so many Sahasranams. There's Lalita Sahasranam. Maybe if you become a great cricketer, they can make a Sahasranam for you too. They didn't make the Sachin Sahasranam yet. So great personalities, they have many names because they have many qualities. Sahasranam means just 1,000 names. Just a few. Oh, looks like he's got a whole bunch of questions. Got a whole notebook of questions here.
Maharaj, how did these scriptures come up first? Because we know that these things are not sustained and not authentic, like Devi Bhagavat. And because Maharaj is discussing about
Devi Bhagavat, how did it come?
Devi Bhagavat,
non-authentic scriptures. Well, how did the Hindu newspaper come? Someone wanted to glorify something which is temporary. So they wrote it down. It has a beginning and an end. Agama, Payano, Anitya. In Gujarat, there's the Swaminarayan Sampradaya, in which they have the two books which are called Vachanamritam and Shikshapatri. Shikshapatri comes first, then Vachanamrita. And they're considered scriptures. They're about, 200 years old, something like that. Now you may say, well, Chaitanya Charitamrita, that's also only less than 500 years old. But that is very clearly based upon the teachings of Srimad Bhagavatam.
There are many names of Krishna, but Krishna, perhaps, is the most appropriate name for God because he's all attractive. And because
Krishna is all attractive, does that give more importance? The amount of description that the name gives for God, does that have any relation to the potency of the name? Or?
Yeah, okay. Say it in Tamil also. Or let Sri Giridhari translate if you can't speak Tamil well enough. It's a good idea as you are born in a Tamil family and you're living in Tamil Nadu, and you already know Tamil to some extent, it's a good idea to learn it well enough so that you can communicate well. Since you're surrounded by many people for whom it is their only language.
Krishna,
we're preaching Krishna consciousness means this communication. So communication is largely by language.
Krishna ellarin kavarapudeyar appdi Krishna ellarin kavarapudeyar ellarin kavarapudeyadanal avaru Krishna nu peyar irukku. இந்த பெயர்ல என்ன தன்மைகள் எல்லாம் உள்ள கொடுக்கப்பட்டது, எதனால இந்த பெயர் முக்கியமானதாக சொல்லப்படுது?
Yeah, Krishna means all attractive, so it subsumes all other names.
Krishna எல்லாரையும் கவரக்கூடியவர், அதனால அந்த பெயருக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு.
Therefore it is the most important name.
அதனால தான் இது மிகவும் முக்கியமான பெயராகிறது.
Some of the names they may seem to be they're often used in secular contexts.
சிலர் பேர்ல பார்த்தா அப்படினா எந்த ஒரு விசேஷ தன்மை இல்லாம சொல்லப்படுறத பார்க்கலாம்.
Just like the name we just discussed, Purusha, that word is commonly seen on the outside of a toilet.
உதாரணத்துக்கு நீங்க பாத்தீனா புருஷ அப்படிங்கிற பெயரை அது நீங்க கலிவறைக்கு வெளியில கூட
to differentiate the male toilet from the female toilet. So there are many words. Nayaka is also a name for Krishna, means the leader, but that's a common word.
Nayaka அப்படிங்கிறது கூட தலைவர் அப்படிங்கிற பொருள்ல கிருஷ்ணருக்குரிய
in drama, which is in the modern cinema, it means in Hindi, it means the what's translated back in English as the hero. Yeah, then the one of the names of Vishnu here is Veera, hero.
Krishna-udaiya innoru peyar inga sollapattirukku Veeran abingarar.
So these names are often they're common words in secular contexts.
Indha peyargal ellam sagajamana vaalkai muraiyila sadharana upayogikkudi peyargalagum irukkindrana.
The word Krishna is also used sometimes in a secular way.
Krishna அப்படிங்கிற பெயர் கூட சில நேரங்களில் எந்த கடவுளோட எந்த சம்பந்தமும் இல்லாம கூட உபயோகப்படுத்தப்பட்டதா பார்க்கிறோம்.
Thus we have Krishnagiri, Black Hill, Krishna Mriga, Black Deer.
உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கருப்பு மலை அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணகிரின்னு சொல்லலாம், இல்ல கிருஷ்ண மிருக கருப்பு நிற மான் அப்படிங்கறத சுட்டிக்காட்டு உபயோகிக்கலாம்.
Once I saw a newspaper in Bangladesh, the headline Krishna Divas means black day. I can't remember, something went wrong as usual, but more wrong than usual, so they had black day.
ஒரு நாள் நான் பார்த்தேன் வங்காளதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில கருப்பு நாள் அப்படிங்கறது போறது கிருஷ்ண திவாஸ்னு போட்டிருந்தாங்க.
So it may be used in a secular context or for naming someone. There is a town in Bengal which is the district town of Nadia district. It's called Krishna Naga.
Nadia மாவட்டத்தினுடைய தலைநகராக ஒரு இடம் இருக்கு வங்காளதேசத்துல, வங்காளத்துல
named
அந்த ஊருடைய பேர் கிருஷ்ணநகர்,
which is named after a previous king whose name was Krishna.
அந்த பேரானது அதுக்கு முன்னாடி அங்க கிருஷ்ணா அப்படிங்கிற பேர்ல இருந்த ஒரு ராஜா
So the word Krishna can also appear in secular context.
இப்படி கிருஷ்ணா அப்படிங்கிற பேர் கூட மதம் சார்ந்த மதம் சாராத இதர விஷயங்கள்ல கூட வரலாம்.
But clearly the prime use or of this word, it means to indicate the supreme personality of Godhead.
ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த பெயரானது பெரும்பாலும் முக்கியமா உபயோகப்படுகிறது எதுக்காக அப்படின்னா முழு முதல் கடவுளை குறிப்பிடுவதற்காக மட்டுமே பார்க்கிறோம்.
Whereas words like Nayaka or Veera, in general usage, their main usage is not to indicate Krishna in this world among materialistic people.
Nayaka, Veera போன்ற வார்த்தைகளை நாம பார்த்தோம்னா அது கிருஷ்ணரை குறிப்பிடுவதற்காக சாதாரண மக்கள் மத்தியில உபயோகப்படுத்தக்கூடிய பெயர் கிடையாது.
And there are names also of Vishnu which they're actually more generally used in relationship to Shiva, who is the husband of Parvati, and one of those names is Shiva, which is also a name of Vishnu.
Shiva அப்படிங்கற ஒரு பெயர் இருக்குது. அந்த சிவா அப்படிங்கறதும் விஷ்ணுடைய ஒரு பெயர் தான். ஆனா அந்த பெயர் பார்த்தோம் அப்படின்னா பார்வதியுடைய கணவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நிறைய பொதுவாக உபயோகப்படுறதை நாம் பார்க்கிறோம்.
Krishna is the complete name of the Supreme Personality of Godhead. No name is incomplete, but this name is completely complete.
ஆனா கிருஷ்ணா அப்படிங்கிற பெயரானது முழுமையான பெயர் நம்ம சொல்லலாம். ஆனா ஒரு விதத்தை பார்த்தோம்னா எந்த பெயருமே முழுமையானது கிடையாது. ஆனா கிருஷ்ணா அப்படிங்கிற பெயரானது முழுமை இல்லாத முழுமைன்னு நம்ம சொல்லலாம்.
So Krishna is the most important name. But one who is fully Krishna conscious, even in hearing words like Purna, which means complete, but they think of Krishna because Purna means Krishna.
Purna அப்படிங்கிற வார்த்தை நம்ம பூர்ணமானதுங்கிற வார்த்தை எடுத்துட்டோம்னா அது கூட கிருஷ்ணரை குறிக்கக்கூடியதுதான். பக்தர்கள் இந்த பெயரை கேட்கும் போது கிருஷ்ணரை நினைவு கொள்கிறார்கள்.
So although we don't generally chant names like Purna, Veera, Nayaka, even though their names are Vishnu, in the Vishnu Sahasranam we will, but otherwise they're not names that we generally use. We say names like Krishna, Govinda, Gopal, Gopinath, Mukunda, Hari, Narayana, which are all names which directly indicate the Supreme Personality of Godhead.
விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நம்ம சொல்லும் போது நாயக்கா, வீரா போன்ற பெயர்கள் எல்லாம் போன்ற பெயர்களும் விஷ்ணுவை குறிக்கக்கூடியதாக நம்ம எடுத்து உபயோகித்தால் கூட பொதுவாக நம்ம அவரை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு வரும்போது அந்த பெயர்களை நம்ம உபயோகிக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக நேரடியான பெயர்களான கிருஷ்ணா, கோவிந்தா, கோபால் போன்ற பெயர்களை நம்ம உபயோகிக்கின்றோம்.
Bhaktivinoda Thakur, he differentiated between primary names of the Lord, which indicate him in his pristine glory.
Bhaktivinoda Thakur, Bhagavanudaya perkalla veerupadi kaatiyirukkar mukkiya naamangalnu solli avar avarudaya vishesha perumaigalai eduthurikkudi perkalai chutti kaatiyirar.
And names that are perceived as they're generally perceived as being words which can apply to others also.
எந்த பெயர்கள் மற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குமோ அந்த பெயர்களை அவர் இரண்டாம் நிலையில வைக்கின்றார்.
Or names like that, like Purna, Nayaka, Veera, there are so many. And names that are in relationship to this material world, like Jagat Karta, the maker of the world,
ஜகத்கர்த்தா இந்த உலகத்தை படைத்தவர் போன்ற வார்த்தைகளையும் அந்த இரண்டாம் நிலை பெயர்கள் உள்ளடங்கியிருக்கு.
So these are considered secondary names.
இவை எல்லாம் இரண்டாம் நிலை பெயர்கள் அழைக்கப்படுகின்றன.
So generally we chant Hare Krishna. We don't go on and on repeatedly chanting Purna, 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 Purna.
நம்ம தொடர்ந்து பூர்ணா பூர்ணா போன்ற போன்ற அது போன்ற வார்த்தைகளை நம்ம அது போன்ற பெயர்களை நம்ம உச்சரிக்கிறதில்லை.
We chant that name within the context when as it comes within Vishnu Sahasranama.
நாம அந்த பெயர்களை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட சேர்த்து வரும்போது அந்த பெயர்களை உச்சரிக்கிறோம்.
But this kind of name is not the kind of name that we're going to go on chanting independently.
ஆனா இந்த பெயர்களை நாம தனிப்பட்ட வேதியில தொடர்ந்து உச்சரிச்சிட்டு போறது கிடையாது.
All right, then some other question is there. Yeah, there's a common question that arises in this regard. Say in Tamil. Does that come in the recording or I need to repeat it in English?
பகவான் வந்து அனுபவிப்பவர், மற்ற உயிர்வாழ்கள் எல்லாம் அனுபவிக்கப்படுவர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் எளிமையா. ஆனா இந்த வார்த்தைகளை குறிப்பிடும் போது பகவான் வந்து ஆண் மற்றவங்க எல்லாம் பெண் அப்படின்றத வந்து நம்ம அதையும் கேள்விப்படுறோம். சோ அது ஆனா அதே சமயத்துல நம்ம வந்து ஆண் பக்தர்கள் கூட இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது?
Yeah, clearly there are eternal associates of Krishna in male forms.
தெளிவா நம்ம ஒரு விஷயமும் பார்க்கிறோம், கிருஷ்ணருடைய நித்திய சகாக்கள் கூட ஆண் ரூபத்தில் இருக்கிறார்கள் நிறைய பேர்.
Arjuna, who Krishna spoke Bhagavad Gita to, is a prime example.
Krishna Bhagavad Gita பேசின அர்ஜுனன் இதற்கு முதல் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
Although Krishna did chastise him as Klaibyam mas magamapara, you're speaking like a eunuch.
Krishna அவர்கிட்ட சொன்னார், Klaibyam mas magamapara, நீ ஒரு அலியை போல பேசுகிறாய்.
But that was only an insult to Arjuna because he was clearly 100% masculine.
அது அர்ஜுனனுக்கு தான் அவமானமாகும், ஏன்னா அர்ஜுனன் தெளிவாக 100% அவன் ஒரு ஆண் மகன்.
So yeah, when we say that the living beings are feminine in relationship to Krishna, that means that in the sense that we are to be enjoyed by he who is the enjoyer.
உயிர்வாழிகள் எல்லாரும் பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது நம் கிருஷ்ணர் மட்டுமே புருஷர், அவர் அனுபவிக்கக்கூடியவர், நாம் அனுபவிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற பொருள்ல சொல்லப்படக்கூடியதாகும்.
So even though there are clearly masculine persons in Krishna's service,
கிருஷ்ணருடைய தொண்டிலையும் கூட தெளிவாக ஆண் உடல்ல இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள்.
Just like Arjuna, he's powerful, he protects others.
உதாரணத்துக்கு நம்ம அர்ஜுனை எடுத்துக்கொள்ளலாம், அர்ஜுன சக்தி வாய்ந்தவன், மற்றவர்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான்.
He undertakes great difficulty to and with great physical strength he protects others.
அர்ஜுனன் ரொம்ப மிகுந்த சிரமத்தை எடுத்துக்கொண்டு மிகுந்த பலத்தோட மற்றவர்களை பாதுகாக்கக்கூடிய பணியை செய்கிறான்.
So these are clearly masculine traits.
இது எல்லாமே தெளிவாக ஆணுடைய பணியாகிறது.
But it's all in the service of Krishna, for the enjoyment of Krishna. And when one is very masculine but doesn't want to serve Krishna, then he becomes a demon, like Ravana.
ஆனா ஒருத்தர் தெளிவாவே ஒரு ஆன்மகனாக இருந்து கொண்டு அதே நேரத்தில் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணது முடியல அப்படின்னா அப்ப அவன் அசுரனாகிறான் ராவணனை போல.
So we'll finish there. Hare Krishna. Srila Prabhupada Ki Jai.